வணக்கம் திரு பழனிராஜ்.
வணக்கம்.
தற்பொழுது நீங்கள் முனைவர் பட்டம் பெறுவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கூடிய விரைவில் முனைவர் பட்டம் பெற இருக்கிறீர்கள். இந்த நிலைக்கு வர நீங்கள் கடந்து வந்த கடினமான பாதைகள் சொல்லுங்களேன்.
ஆஸ்திரேலிய தமிழ் மக்களுக்கு முதல்ல நான் வணக்கம் சொல்கிறேன். நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டில் குறிப்பாக பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கேன். நான் இப்போ பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் பிஎஸ்சி பண்ணுறது காரணமாக இருந்தது வந்து நான் சுண்டல் வியாபாரம் பண்ணிக்கிட்டே படிக்கிறேன். நான் பாண்டிச்சேரியில் இருக்க வீரமாமுனிவர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குடும்பம், 3 அக்கா 2 அண்ணன் நான் ஒன்று சேர்த்து மொத்தம் 6 பேர், கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம். அப்பா வந்து துணிக்கடையில் வியாபாரம் பண்ணுறாரு, நடைபாதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன். நடைபாதையில் அந்த வருமானம் வந்து அக்கா அவங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்காங்க. அக்காலாம் குடும்பத்தோட சுமையை நாங்களும் தாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனால வந்து எங்களை படிக்க வேண்டாம், போதும் படித்ததோட போதும், நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு போங்க, வியாபாரத்துக்கு போய் சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தாதான் குடும்பத்தை வந்து சரியாக நடத்த முடியும், அக்காங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படிப்பை நிறுத்திட்டு எப்படி நம்ம வியாபாரத்துக்கு போகிறது? சின்ன வயசுல இருந்தாவே படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு அதிகம். அதனால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். பகுதி நேர ஒரு வேலை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு போய் படிக்கலாம் அப்படின்னு யோசித்தபோது தான் ஏன் இந்த மாதிரி சுண்டல் சமோசா அந்த மாதிரி பொருள் எடுத்துகிட்டு போய் சாயங்காலமாக வித்துட்டு காலையில் படிக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணோம். எங்கள் வீட்லேயும் சொன்னோம், எங்கள் அம்மாவும் சரி ஓகே ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு படித்தா சார் தான் அப்படின்ட்டு அம்மா ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. படிக்கணும், அப்பா அப்படிதான் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் படிக்கணும், ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு படிங்க அப்படின்னாங்க. வேலை பண்ணிக்கிட்டே நான் படித்தேன். வீரமாமுனிவர் ஸ்கூலில் இருந்த சாருங்க, குறிப்பாக சொல்லணுன்னா பாலசுந்தரம், பத்மாவதி, ராமதாஸ் சார்லாம் எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி இப்போ வியாபாரம் பண்ணிக்கிட்டே படிக்கிறாங்க, இவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதனாலேயே நாங்கள் படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அவங்க ஊக்கப்படுத்த எங்களுக்கு படிக்கணும் படிக்கணுன்ற ஆர்வம். 442 மார்க் எடுத்தேன் 10th.
தொடக்க பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை நீங்கள் வந்து இந்த வியாபாரம் சுண்டல் வியாபாரம் செய்து கொண்டுதான் படித்ததாக கூறினீர்கள். அதன் பிறகு உங்களுடைய கல்லூரி படிப்பு எப்படி ஆரம்பமானது? அதில் குறிப்பாக நீங்கள் தமிழை எப்படி தெரிவு செய்தீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள்.
எனக்கு சின்ன வயசுல இருந்தாவே இந்த பாரதியாரோட பாரதிதாசனோட கவிதைகள்லாம் எங்களுக்கு வச்சாங்க. குறிப்பா பாரதிதாசனோட காதலை தீர்த்த கட்டுப்பாடு, எப்படி ஒரு விதவை பெண்ணுக்கு மறுமணம் கொடுக்கணும், அந்த கவி நயம்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி பாரதிதாசனோட புரட்சி கவி, பாரதியாரோட இந்த விடுதலை சிந்தனை பாடல்கள், தமிழ் பற்றிய பாடல்கள், அதே மாதிரி பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குறை கதைகளுக்கு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. தமிழ் மொழி இவ்வளவு அழகான அற்புதமான கவிதைகள்லாம் இருக்கா அப்படின்ட்டு. வழக்குறை கதைகள்லாம் அந்த கண்ணகி அறிமுகப்படுத்துறது, கண்ணகி வந்து எப்படி ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு நடத்துனாங்க எங்களுக்கு. அது படிக்கும் போதே எனக்கு தமிழ் மேல ரொம்ப ஆர்வம். அதே மாதிரி திருக்குறள் இரண்டே வரையிலும் இவ்வளவு பொருளா, எனக்கு கூட இடுக்கன் வருங்கால் நகுக, எங்கள் கஷ்டம் வரும்போது அந்த குரல் தான் நான் நினைச்சு பார்த்தது உண்டு. பாரதியார் சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னாரு பாரதியார். அந்த மாதிரி அந்த தமிழ் மொழியை நான் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. நம்ம ஏன் காலேஜ் போகும்போது தமிழை எடுத்து படிக்கக்கூடாதுன்னு ஒரு தோணுச்சு.
தமிழில் வந்து உங்களுக்கு விருப்பம் வருவதற்கான முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்றீங்களா?
ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது ஒன்று, அதுவும் ஒரு காரணம். அந்த இலக்கியங்கள் அதை நான் படிக்கும்போது அதில் எனக்கு ஏற்பட்ட அந்த இன்பம், அது மட்டும் இல்லாமல் அது மேலே ஏற்பட்ட ஒரு ஆர்வம், தமிழ் இலக்கியங்களும் இவ்வளோ இருக்கா இன்னும் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது எனக்கு. அதனாலேயே நான் வந்து 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க, சயின்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் எந்த ஆப்ஷன் போடல, தமிழ் மட்டும்தான் போட்டேன். கிடைச்சது முதல் சாய்ஸ்லேயே நான் தமிழ் போய் ஜாயின் பண்ணேன். அங்கே போய் படிக்கும்போது எனக்கு நிறைய பேராசிரியர்கள் ஊக்கப்படுத்துறாங்க. குறிப்பாக அங்கே HOD-ஆ இருந்த பத்மாசினின்ற பேராசிரியர் என்னை ரொம்ப ஊக்கப்படுத்துறாங்க. நல்லா படிக்கணும் தம்பி, நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, மேலும் மேலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு ஊக்கப்படுத்துறாங்க. அந்த பேராசிரியர்களோட ஊக்கமும் கல்லூரி அளவுலையும் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்துறாங்க, பள்ளி அளவுலையும் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்துறாங்க. அதே மாதிரி கல்விக்கு போகும்போது கல்லூரி லெவல்லையும் பேராசிரியர்கள்லாம் எங்களை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துனாங்க. ஊக்கமும் எங்களோட நான் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. இளங்கலை தமிழை முடிச்சுட்டு புதுவை பல்கலைக்கழகத்தில் MA சேர்ந்தேன், முதுகலை தமிழ் சேர்ந்தேன். ஏன்னா அப்படியே முதுகலை தமிழை முடிச்சுட்டு MPhil பண்ணேன், இளமுனைவர் பட்டம். இப்போ நான் முனைவர் பட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய படிப்பிற்காகவும் நீங்கள் பகுதி நேர வேலை செய்து கொண்டுதான் நீங்கள் இந்த படிப்புகளை தொடர்ந்தீர்கள் இல்லையா? ஆங்கில வழி கல்வி மோகம் அதிகம் காணப்படும் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அறிவியல் பிரிவு, கணித பிரிவு எடுத்து படித்தால்தான் மருத்துவராகலாம், பொறியியலாளராகலாம் என்ற மோகம் அதிகம் உள்ள நாட்டில் நீங்கள் தமிழ் மீது உள்ள பற்றினால், ஆர்வத்தினால் தமிழை தெரிவு செய்து படித்ததாக கூறினீர்கள். இந்த மாதிரியான கல்வி கலாச்சாரம் பொறியியலாளராகத்தான் ஆக வேண்டும், மருத்துவராகத்தான் ஆக வேண்டும் என்ற இந்த கல்வி கலாச்சாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குறிப்பாக என்ன சொல்வார்கள் என்றால், தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து படித்தவர்கள், ஆங்கில லிட்ரேச்சர் எடுத்து படித்தவர்களுக்கு என்ன வேலை கிடைக்கப் போகிறது என்ற ரீதியான பரவலான பேச்சு இருக்கிறது இந்தியாவில். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
மக்கள் வந்து இன்னும் அறியாமலதான் இருக்காங்கன்னு சொல்லணும். நான் வந்து இலக்கியம், தமிழ் இலக்கியம் படிச்சு படிக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் தமிழ் இலக்கியம் எடுத்து படிக்கிற, அறிவியல் பிரிவுகள்லாம் நிறைய இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜினியரிங் இருக்கு, டாக்டர் இருக்கு, அந்த இது மாதிரி நீங்க எடுத்து படிக்கலாமே நிறைய பேர் கேட்டது உண்டு. ஆனா நான் சொன்னேன், எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால தான் நான் இதை எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, தமிழ் படிக்கிறதுனால உனக்கு வேலை வாய்ப்புகள் இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் படிக்கிற வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு நீங்க சொல்றது வந்து உங்க அறியாமைத்தனம் அப்படின்னு அவங்ககிட்டயே நான் சொல்லுவேன். தமிழ் படித்தா இப்ப தமிழ் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை தர்றாங்க தமிழக அரசு. டிஎன்பிசி போன்ற தேர்வாணையங்கள் நடத்துற தேர்வுல வந்து தமிழ் படித்தவங்களுக்கு முன்னுரிமை இருக்கு. கலைத்துறை வேற படிக்கிறவங்களை விட தமிழ் துறை இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஊடகத்துறையில இருக்கு, மொழிபெயர்ப்பு துறையில இருக்கு. இப்ப அவங்க டீச்சிங் முடிச்சாங்கன்னா ஆசிரியரா போலாம், கல்லூரி பேராசிரியரா போலாம். அயல் நாட்டுல வேலை வாய்ப்பு தமிழ் படித்தவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப ஐஏஎஸ்ல பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு தமிழ ஒரு பாடப்பிரிவா எடுத்து அதை ஒரு தாளா எழுதலாம். இப்ப தமிழ்துறையே வந்து பாத்தீங்கன்னா சைவம், வைணவம், நாட்டுப்புறவியல், ஓலைச்சுவடிகள்னு பல பிரிவுகள் தெரிஞ்சு வேலை வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. தமிழ் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது அவங்களோட அறியாமைத்தனத்தை தான் காட்டுது. மக்கள் இன்னும் வந்து உள்ள போய் பாக்கலன்னு தான் சொல்ல முடியும். மேலோட்டமா நின்னுட்டு தமிழ் படித்தா வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்லயும் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் படிப்பதனால் நாம் தாழ்ந்து போவதில்லை, தமிழ் படிப்பதனால் என்றும் உயர்வோம்ன்றதுதான் என்னோட நம்பிக்கை.
இப்போ ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன், எப்படி அந்த நாள் ஆரம்பமாகும், எப்படி முடியும் என்பதை சொல்லுங்களேன்.
நான் வந்து அதிகாலை 5:30 எந்திருப்பேன், 5:30 இல்ல 6:00 எந்திருப்பேன். எந்திரிச்சு நான் வியாபாரத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் போய் அங்காடி தெரு மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கான தேவைகள் சுண்டல்லாம், சுண்டல்ல வந்து அந்த ஊரை போட்டு இதுக்கு அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மாவோட ஹெல்ப் ரொம்ப, அம்மாவோட உதவி பண்றதுனாலதான் என்னால இந்த மாதிரி பண்ண முடியுது. கொஞ்சம் அந்த வேலைக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நம்மளுக்கு அசைன்மெண்ட் ஏதாவது இருந்தா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்லூரிக்கு 9:30 நான் கிளம்பி போய் போவேன். கல்லூரிக்கு போயிட்டு அங்க ஃபுல்லா இங்க இப்ப வேலை வேலைன்ற அந்த நினைவுகளை மாத்தி அங்க போய் படிக்கணும் அப்படின்ற நினைவுக்கு போகணும். அங்க போய் 4:30 வரைக்கும் இருந்து ஆய்வு பணிகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட்டா அங்கிருந்த கிளம்பினா வீட்டுக்கு வர 5:30 ஆயிடும். நான் வியாபாரத்துக்கு ஒரு 6:30 6:30 கிளம்பி போவேன். போயிட்டு ஒரு 10:30 10:30 வருவேன். இரவு வந்து சாப்பிட்டு சில நேரம் வந்து படுக்கைக்கு போய் படுத்துடணும்னு தோணும், உடம்பு அந்த அளவுக்கு வந்து சோர்வா இருக்கும். இருந்தாலும் ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை முதல்ல படுத்துட்டு அப்புறம் அங்கே போய் படுப்பேன். இதே மாதிரி பண்ணி பண்ணி அந்த உடம்பு பழகி போய்விட்டது.
இப்போ உங்களுக்கு வியாபாரத்திற்கு தேவையான அந்த சுண்டல் அவைகள் எல்லாம் யார் தயாரித்து கொடுப்பார்கள்? அதுபோல ஒரு நாள் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள்.
முதல்ல நான் தொடக்கத்துல போகும்போது மட்டும் வெறும் சுண்டலை மட்டும் எடுத்துட்டு போனேன். அது சுண்டல் அப்படின்னு கூறுறதுக்கே என்னால் முடியாது. நான் ஒரு அமைதியான ஒரு தன்மை கொண்டவன், அது கூறுறது கூட என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நம்ம படிச்சே ஆகணும்ன்ற அந்த வெறி, அந்த ஒரு ஊக்கம் வந்து என்னை வந்து கூவ வச்சது. நான் அப்புறமேக்கா நான் தொடக்கத்தில் சுண்டல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன், அதில் வந்து கொஞ்சம் லாபம் கம்மி தான். அப்புறமேக்கா சம்சா, கட்லட், கோழி, சோயா உருண்டை அப்படின்னு பல இனிப்பு காரங்கள் பல இதை எடுத்துகிட்டு போனேன். இப்போ வியாபாரம் கொஞ்சம் ரொம்பவும் அதிகமாக இருக்கு. முதல்ல வந்து கடற்கரை தெருவில், கடற்கரை வீதியில் தான் வித்துட்டு இருந்தேன். இப்போ கடை தெருவுகள், அங்காடி தெரு எல்லாத்துலேயும் விற்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். இப்போ வியாபாரம் பரவாயில்ல. தொடக்கத்தில் வந்து இதை நம்ம சாதிக்க முடியுமா, இந்த வியாபாரத்தில் நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிச்சதெல்லாம் உண்டு. ஆனா இப்ப நம்மளால கண்டிப்பா முடியும். நானும் தயாரிப்பேன், அம்மா அண்ணி எல்லாரும் ரெடி பண்ணுவாங்க, அக்கா வந்து உதவி பண்ணிட்டு போவாங்க. அக்கா எல்லாம் பக்கத்துலதான் இருக்காங்க, வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க அம்மாவுக்கு. நானும் வந்த உடனே வேலைகள், அம்மா ரெடியா வச்சிருப்பாங்க, ஏதாவது எண்ணெயில போடுறது, சுண்டலை எடுத்து கலக்குறது, அந்த மாதிரி நானும் உதவி செஞ்சு எல்லாம் வீட்டோட வீட்டுல அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தான்.
இப்போ இப்படி நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு படிக்கும் பொழுது நிறைய சவாலை சமாளிச்சிருப்பீங்க. குறிப்பாக உங்களோடு படிப்பவர்களே உங்களை பரிகாசம் செய்திருப்பார்கள், அப்படியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும். அதையெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க, எப்படி கடந்து வந்தீங்க?
மாணவர்கள் வந்து நான் வியாபாரம் பண்ணும்போது சில மாணவர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், சில ஆசிரியர்களை சந்திக்கிறதா இருக்கும். அவங்க பார்க்கும்போது எனக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க வந்து கூப்பிட்டு, பரவாயில்ல தம்பி, வியாபாரம் பண்ணிக்கிட்டே படிக்கிறீங்க, பரவாயில்ல, ரொம்ப பாராட்டணும் அப்படின்னுவாங்க. மாணவர்கள்லாம் பார்த்தாங்கன்னா, நாங்களாம் உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறோம், வீட்டில் வந்து நாங்கள் செலவுக்குன்னு காசு வாங்கிட்டு போய் நாங்க செலவு பண்ணுவோம், ஆனா நீங்க வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறீங்க, உங்களை பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி நாங்களும் இருக்கணும்னு தோணும் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டினது உண்டு. ஆனா யாரும் வந்து இத வந்து ஒரு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேலி அந்த மாதிரி செஞ்சது இல்லை. இது வரைக்கும் என்ன ஊக்கப்படுத்துறதுதான் என்ன பார்த்திருக்கேன், யாரும் யாரும் இதை வந்து எதிர்ப்பா சொன்னது இல்லை.
உங்களுடைய முனைவர் பட்டத்திற்கான ஆராய்ச்சி பற்றி சொல்லுங்கள்.
நான் வந்து இப்ப முனைவர் பட்டத்துல வந்து வைணவ சிற்றிலக்கியங்கள் தொடர்பு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, நம்ம ஆழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார், மதுரக்கவி ஆழ்வார்னு 12 பேர் இருக்காங்க. அவங்களோட பாடின அந்த பாடல் பாசுரங்களின் தொகுப்பு வந்து 4000 திவ்ய பிரபந்தமா இருக்கு. அவங்க வந்து அந்த பாடல்களை பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியம் தாலாட்டு பாடியிருக்காங்க, அந்தாதி பாடியிருக்காங்க, அந்த மாதிரி சிற்றிலக்கியங்களோட தொகுப்பா 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை எடுத்துக்கிட்டு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே மட்டுமே. ஆனா ஆண்டாள் நம்மாழ்வார் அவங்கள ஒரு தெய்வமா தெய்வ நிலைக்கு வச்சு அவங்க மேல தாலாட்டு பாடியிருக்காங்க. ஆண்டாள் மீது தாலாட்டு, கும்மி பாடியிருக்காங்க, அதே மாதிரி நம்மாழ்வார் மேல தாலாட்டு, கும்மி, அந்தாதி எல்லாம் பாடியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்க சிற்றிலக்கியங்கள், 12 ஆழ்வார்கள் பாடின சிற்றிலக்கியங்கள் வந்து தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். நான் அவற்றை வந்து அதை எடுத்து வச்சு நான் ஆய்வு பண்ணல, அவங்க மேல அந்த 12 ஆழ்வார்கள் மேல அதுக்கப்புறமா பாடியிருக்காங்க பாடல்கள், அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாடல்கள் எப்படி இருக்கு, அதுல என்ன வகையான சமுதாயம் சொல்லப்பட்டிருக்கு, பண்பாடு எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பற்றிய வரலாறு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பற்றியான ஆய்வை நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
இப்போ நீங்க வந்து பிஏ, எம்ஏ, எம்ஃபில் இதெல்லாம் படிக்கும் பொழுது நீங்கள் வந்து சுண்டல் வித்து கொண்டு நான் படித்தேன் என்று கூறினீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது எம்ஃபில் வரைக்கும் படித்து முடித்து விட்டீர்கள், அப்படி இருக்கும்போது ஏன் இதற்கு பொருத்தமான ஒரு வேலைக்கு நீங்கள் சென்று அதில் சம்பாதிக்க கூடாது, ஏன் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
சொல்றது சரியான கேள்வி. நானும் அந்த மாதிரி யோசிச்சது உண்டு. பேராசிரியர்கள் சொல்லுவாங்க, நீ முடிச்ச கையோட பிஎஸ்சி முடிச்சிட்டு போயிடுங்க, வெளியில போய் பண்ணணும்னா இந்த பிஎஸ்சின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆய்வுன்றது வந்து நீங்க இப்ப பண்ற கையோடயே பண்ணிடுங்க, முழு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு பிஎஸ்சி பண்றதுன்னு ஒரு கடினமான இதா இருக்கும். நீங்க பகுதி நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க வேலை, அதோட இதை பண்றதுன்றது கடினமா தெரியாது உங்களுக்கு, ஆனா முழு நேரம் பண்ணிக்கிட்டு பிஎஸ்சி பண்றதுன்னு ஒரு தகுதியான பிஎஸ்சி ஆய்வா வராது, நீங்க போற கையோட பிஎஸ்சி முடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு பேராசிரியர்கள் எல்லாம் சொன்னாங்க. எப்படியும் பார்ப்போம், முக்காவாசி நடந்து வந்தாச்சு, முக்காவாசி பாதை கடந்து வந்தாச்சு, கால்வாசி பாதை பிஎஸ்சி முடிச்சிருவோம், முடிச்சுட்டு நம்ம ஒரேடியா ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு உயர்ந்த ஒரு வேலைக்கு போகலான்ற ஒரு குறிக்கோளோட இருக்கேன்.
உங்களை போன்று படிப்பில் ஆர்வமுள்ள பல சிறார்கள் தங்களது குடும்ப வறுமை காரணமாக படிக்க முடியாமல் தெருவில் காகிதம் சேகரிப்பது முதல் பெண் குழந்தை என்றால் வீட்டு வேலைக்கு அனுப்புவது என்ற அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் சமூகம் என்று சொல்லுகிறீர்களா? அப்படியென்றால் இந்த சமூகத்தில் நிகழ வேண்டிய மாற்றங்கள் யாவை?
இது சமூகம் சொல்றதை விட நம்மளோட சுய முயற்சி இருந்தா கண்டிப்பா இதை மாத்தலாம். நிறைய பேர் வந்து நம்ம ஏழ்மையா இருக்கோம், வறுமையில இருக்கோம், நம்மளால படிக்க முடியாது நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு தடைக்கல், நம்மளால படிக்க முடியாது, வறுமை ஒரு தடைக்கல், நம்ம படிப்புக்கு தடைக்கல்னு நினைப்பாங்க. ஆனா அவைகளை படிக்கலாம் மாட்ட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. நம்மை ஊக்கப்படுத்த இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் உண்டு, நாம் படிப்பை கையில் எடுக்க வேண்டும். அதற்கு நம் வறுமையும் ஏழ்மையும் தடைகள் அல்ல, அவற்றை உடை தெரிய வேண்டும் நம் உழைப்பால் என்று சொல்கிறேன்.
உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி சொல்லுங்கள்.
என்னோட குறிக்கோளே பேராசிரியர் ஆக வேண்டும் தான். நான் பேராசிரியர் ஆன பிறகு நூல்கள் நிறைய வெளியிட வேண்டும். என்னோட ஆய்வு தொடர்பு பக்தி இலக்கியம் தொடர்பாக நூல்கள் நிறைய வெளியிட வேண்டும். மட்டுமல்லாமல் இது என்னுடைய ஆய்வு தொடர்பாக என்னுடைய பணி தொடர்பானது. இது இல்லாமல் என்னை போன்று படிக்கும் ஆர்வம் உள்ள, உழைக்கும் தன்மையுள்ள மாணவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் எண்ணம்.
உங்கள் எல்லா முயற்சியிலும் வெற்றி பெற்று நீங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ SBS தமிழ் ஒலிபரப்பு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.